பொன்னி நதி. காவிரி சந்திக்கும் பிரச்சனைகளை ஆராயும் தொடர் முதல் பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன்.
காவிரி தமிழர்களையும் தமிழையும் தமிழகத்தையும் வளப்படுத்தி செழிக்கச் செய்த நதி. சமயத்திலும் இலக்கியத்திலும் கொண்டாடப்படும் காவிரி நதியின் கரைகளில்தான் கர்நாடக சங்கீதமும் தமிழிசையும் பாரதமும் வளர்ந்தன.
காவேரி லோக கல்யாணி நீட பாதக்கு நமோ நமோ. காத்தண்டு உண்டு பக்தங்கா ஏழு நீ பொழியாச்சிதா. காவேரி
கர்நாடக மாநிலத்தின் குடகு பகுதியில் உருவாகும் காவிரி தர்மபுரி மாவட்டத்தில் தமிழகத்தில் நுழைகிறது. 416 கிலோமீட்டர் தூரம் வரை தமிழகத்தில் ஓடி பூம்புகாரில் வங்கக் கடலோடு சங்கமிக்கிறது. சுமார் 30 லட்சம் ஏக்கர் நிலம் காவிரி பாசனத்தை நம்பியிருக்கின்றன. தமிழகத்தின் பிரதான நீர் ஆதாரமாக இருக்கின்ற காவிரியில் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய பங்கை பெற பல ஆண்டுகாலம் தொடர்ந்து போராடிய பிறகுதான் நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. இருந்தும் அது அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது. கர்நாடகாவில் இருந்து கிடைக்கும் குறைந்த அளவு நீரும் பல்வேறு கழிவுகள் கலப்பதால் மாசடைந்து பாழ்பட்டு போகிறது. இதன் காரணமாக நீரும் மண்ணும் இவற்றை நம்பியுள்ள மனிதர்களின் வாழ்வும் பாதிக்கப்படும் நிலை தோன்றியிருக்கிறது. இது குறித்துத்தான் இந்த தொடரில் நாம் விரிவாக ஆராய்வோம். இங்கே பாரம்பரிய முறையில் நாற்று நடப்படுகிறது. காவிரி டெல்டாவில் நெல்லே முக்கிய பயிராக தற்போதும் இருக்கிறது. வாழை, கரும்பு, தென்னை போன்றவற்றையும் ஆங்காங்கே காண முடிகிறது. உளுந்து, பச்சை பயிர் போன்றவையும் இங்கே பயிரிடப்படுகின்றன.
நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க.
தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க.
சோழ நாடு சோறுடைத்து என்ற பழமொழி காவிரியின் குடையால் உருவானது. பல நூற்றாண்டுகளாக ஆண்டுக்கு 3 போகம் விவசாயம் செய்யப்பட்ட நிலங்களில் தற்போது 1 போகம் பயிர் செய்வதே பெரும்பாடாக இருக்கிறது. இதனால் இந்த பெயர் எவ்வளவு காலம் நீடித்து நிற்கும் என்ற கவலைகள் தற்போது எழுந்திருக்கின்றன. தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் விவசாயத்தின் பங்களிப்பு 8% என்ற அளவுக்கு சுருங்கி போய்விட்டது. தொழிற்மயமாக்கலும் நகரமயமாக்கலும் ஒரு சேர நடைபெற்று வரும் இந்த காலகட்டத்திலும் பொருளாதார அளவீடுகளை தாண்டி காவிரி முன்பு போல என்றும் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்றார் சென்னை பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜனகராஜன்.
காவிரி நதி என்றது காலம் காலமாக தமிழ்நாட்டின் ஒரு ஜீவ நதி. இன்னைக்கு 80% குடிநீர் தேவை காவிரியில தான் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க சென்னை நகரத்துக்கு கூட வீராணத்துல இருந்து பைப் போட்டு நம்ம தண்ணி கொண்டு வரோம். இப்ப வந்து கூட்டு குடிநீர் திட்டம் இப்ப ராமநாதபுரத்துக்கு கொண்டு போறது கூட பேசிட்டு இருக்கிறாங்க. 50-60% விவசாயம் இரிகேஷன் சோர்ஸ் பாத்தீங்கன்னா அது காவிரியில தான் வந்துட்டு இருக்கு. மட்டுமல்லாது இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு முக்கிய ஒரு நீர் ஆதாரமா இருக்கு. காவிரி சிஸ்டத்தை வந்து நம்ம 2-3 பிளாக்கா பிரிக்கலாம். ஒன்னு வந்து அப்பர் ரிக்கர்ஸ், இந்த அமராவதி, பவானி, நொயல் அந்த பகுதியை பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் அது வந்து காவிரி ட்ரிபியூட்டரிஸ் தான். அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் தேவை போக மீதிதான் வந்து விவசாயத்துக்கு அப்படிங்கிற நிலைமை அங்க உருவாயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கரூருக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட தூரத்துல வந்து பார்க்கும்போது ஓல்டு ஆயக்கட்னு சொல்லுவாங்க. 3 போகம் பயிர் பண்ணக்கூடிய ஒரு நிலம் இன்னும் இருக்கு. 2000 வருடத்துக்கு முன்னாடில இருந்து அங்க விவசாயம் டைரக்ட் இரிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வாழை பயிர் வந்து உலக பிரசித்தி பெற்றது. தமிழ்நாடு முழுக்க வாழ் அங்க என்ன வருது. ஆனா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரண்ணனை கிட்ட கீழே வரும்போது உங்களுக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டம் ஓல்டு டெல்டான்னு சொல்லுவாங்க. 3 போகம் பயிர் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து 1 போகம் கூட பயிர் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அங்கதான் வந்து விவசாயம் ரொம்ப பாதிச்சிருக்கு.
ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து பூம்புகார் வரை 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல இடங்களில் காவிரி நீரை சோதனை செய்திருக்கின்ற திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் கலாவதி காவிரி நீர் குடிப்பதற்கு பாதுகாப்பானது அல்ல என்கிறார்.
ஒரு மீடியம் பொல்யூட்டட் ஸ்டேஜில் இருக்குது. ஹைலி பொல்யூட்டட் ஸ்டேஜுக்கு இன்னும் போகலை, ஒரு மீடியம் பொல்யூட்டட் ஸ்டேஜில் இருக்குது. அதனால் சில முறைகளை நம்ம கடைப்பிடிச்சி இந்த தண்ணீரை சுத்தப்படுத்திட்டோம்னாக்கா குடிக்கிற அளவுக்கு இந்த தண்ணீரை நல்லாவே நம்ம பயன்படுத்த முடியும்.
இப்போ குடிக்க முடியாது,
இப்போ குடிக்க முடியாது. நிச்சயமாக இப்போ குடித்தோன்னாக்க தொற்று நோய்கள் வரும். அப்புறம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உலோகங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோன்னா இதனால நம்மளுடைய ஈரல்கள்லாம் பாதிக்கப்படுற பிரச்சனைகள் நிறையாவே இருக்குது. அது மாதிரி தோல் தொற்று வர சாத்தியங்களும் நிறையாவே இருக்குது. அதனால இதை வந்து ஒரு அளவுக்கு ட்ரீட் பண்ணாமல் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ அந்த நிலையில தான் இருக்குது. இப்போ நம்ம கட்டுப்படுத்தலைன்னா பயன்படுத்தவே முடியாத நிலைக்கு போயிடலாம். அதனால் நேரம் அறிஞ்சு காலத்தில் நம்ம வந்து இதுக்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்து சரி பண்ணிட்டோம்னாக்க நிச்சயமாக வந்து இந்த நீர் இதுக்கு மேலே மாசடையாதுன்னு நம்பலாம்.
கடந்த 50 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கின்ற மாற்றங்களால் தான் நீர் கெட்டுவிட்டதாக கூறுகின்றார் டெல்டா விவசாய அமைப்பு ஒன்றின் தலைவரான மன்னார்குடி ரங்கநாதன்.
எனக்கு இன்றைக்கி வந்து 78 வயசு ஆயிடுச்சு. நான் திருச்சியில் பிறந்தேன், குளத்தில் பக்கத்தில் மருதூருங்கிற கிராமத்தில் பிறந்தேன். அங்கே அகண்ட காவேரி, குடிக்கிறது குளிக்கிறது எல்லாமே காவேரியில் தான் பண்ணிருக்கோம். நாங்கள் வெந்நீர் போட்டு அதை வந்து காய்ச்சி சாப்பிட்ணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்ததே கிடையாது. பொல்யூஷன் இப்போ பாயசுற மாதிரி அன்றைக்கி பொல்யூஷனுங்கிற வார்த்தையே எனக்கு கிடையாது. காவேரி தண்ணியை ஃப்ரெஷ்ஷாக குடிக்க குடித்து அந்த மண்ணோடு வந்தால் புது தண்ணியை குடித்தாலே அதுக்கு உள்ள டேஸ்ட்டே நல்லா இருக்குங்கிறது இன்றைக்கி நான் உணர்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டு வரமாட்டேங்கிறது. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் போட்டு அவ்வளோ ப்யூர் வாட்டர் கொடுத்தா கூட, மினரல் வாட்டர்னு சொல்கிறோம், அந்த வாட்டர் கொடுத்தா கூட தாகம் அடங்க மாட்டேங்கிறது.
த்ராஷர் இயந்திரம் மூலமாக இங்கே நெல் பிரித்தெடுக்கப்படுகிறது. விவசாயம் வேகமாக இயந்திரமயமாகி வருகிறது. மாறி வரும் விவசாய முறைகளும் நீர் மாசாவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்கிறார் இயற்கை விஞ்ஞானி ராஜ் நாராயணன்.
முதல்ல ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சி மருந்துகள் இதெல்லாம் போன்ற வகைகள்லாம் கலப்பால் இந்த தண்ணியோட தன்மை மாறுது, கடினமான தன்மையாக மாறிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு வந்து மண்ணுடைய தரமே மாறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து எங்களுடைய ஃபோர் ஃபாதர் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கரில் 50 மூட்டையெல்லாம் அறுவடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஈல்டே பார்த்திங்கன்னா 30 மூட்டைக்கு மேலே எவ்வளோ தான் விவசாயம் பண்ணாலும் எங்களால் எடுக்க முடியல. இதுக்கு காரணம் தண்ணி, மண், இது எல்லாமே நச்சுத்தன்மை வாய்ந்ததாக போயிடுச்சு.
தமிழகத்தின் நீர்வள ஆதாரங்கள் கடந்த 60 நூற்றாண்டுகளாக கடும் அழுத்தங்களை சந்தித்து வருகின்றன. பருவமழை பொய்க்கும் காலங்களில் குடிநீருக்காக பல பகுதிகளில் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீர் பல கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்து நிலத்தடியில் இருக்கும் நன்னீரோடு கலந்துவிட்டது. மதுரையும் அதற்கு கீழுள்ள பகுதிகளும் பல காலமாக தண்ணீர் தட்டுப்பாட்டுள்ள பகுதிகளாகவே இருந்து வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் முக்கிய நதியை பாதுகாக்க தவறியதற்கு அனைவரும் பொறுப்பேற்க வேண்டுமென்கிறார் பூவுலக நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தர்ராஜன்.
உயிர்கள் தலைத்து வாழ்வதற்காக தான் நதிகள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு அடிப்படை புரிதலேருந்து நம்ம மாறி விலகி வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். காவேரி தண்ணி நதிங்கிறது ஒரு ஈகோசிஸ்டம், அது பல்லுயிரம் சார்ந்த ஒரு விஷயம். அது ஏதோ வெறுமனை மனிதர்களுக்கான விஷயம்னு கிடையாது. அதை டவுன் ஸ்ட்ரீம் பூம்புகார் வரைக்கும் தண்ணி பாஞ்சா தான் அதில் பல விஷயங்கள் நடக்கும். அது வந்து முக்கியமான காரணம். பெரும் அணைகள் கட்டப்பட்டது முக்கியமான முதல் காரணம். அது தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கணும்னா மேட்டூர்லேருந்து ஆரம்பித்து பூம்புகார் வரைக்கும் உள்ள தொழிற்சாலைகள், அதுபோக காவேரி கரையோரம் இருக்கின்ற நகரங்களில் வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் வந்து காவேரியில் வந்து கலக்கிறாங்க. இது ஏதோ வந்து ஒரு நாள் நடந்த விஷயம் கிடையாது. இது வந்து கலந்த ஒரு 40-50 வருடங்களாக நம்ம வந்து தொடர்ந்து அதை வந்து இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அன்றைக்கி வந்து தமிழ்நாட்டின் உயிர் நாடியான விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய இடமாக மாறதுக்கு காரணம் நம்முடைய பொறுப்பற்ற தன்மை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போன ஒரு போர்டு இருக்குது, அது எதுக்காக அந்த போர்டு இருக்குன்னு தெரில. இவங்க வந்து மானிட்டர் பண்ணணும், வாட்டர் சாம்பிள்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நகரங்களில் கலக்கக்கூடிய கழிவுகளை வந்து மானிட்டர் பண்ணணும், நிறைய சட்டங்கள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது, ஆனால் எதுவுமே வந்து பின்பற்றப்பட கிடையாது.
காவிரி நதி சந்திக்கும் சுற்றுச்சூழல் அழுத்தங்கள், அதிலும் குறிப்பாக தொழில்துறையாலும் நகரமயமாக்கலாலும் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை வரும் பாகங்களில் நேயர்கள் கேட்கலாம்.
பொலிவிளக்கும் பொன்னி நதி, காவிரி சந்திக்கும் பிரச்சனைகளை ஆராயும் தொடர் முதல் பாகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன்.